ஞாயிறு சிந்தனை. ஆடுகளின் இயற்கை மனத்தை தாங்கி அவை மத்தியிலேயே தங்கும் மேய்ப்பர்களாக அருள்பணியாளர்கள் வாழ வேண்டும்.
எனது அருமை அன்புள்ளங்களை, சென்ற ஆண்டு மார்ச் மாதம் புனித வியாழன் காலையில் இந்த வார்த்தைகள் வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் ஒலித்தன. அன்று காலை புனித எண்ணெய் அர்ச்சிக்கும் திருப்பலியை நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருள்பணியாளர்களுக்கென வழங்கிய மறையுரையில் இவ்வாறு கூறினார். அதேபோல்,
நாம் மேலோட்டமாக நம்மீது தெளித்துக் கொள்ளும் நறுமண ஸ்ப்ரே போல இறைவனை கருதுகின்றோமா, அல்லது அவர் நம் வாழ்வில் இணைந்த ஓர் உறவாக விளங்குகின்றாரா
என்ற கேள்வியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மார்த்தா இல்லத்தில் ஏப்ரல் மாதம் ஆற்றிய ஒரு திருப்பலியில் எழுப்பினார். ரோம் நகரில் செயலாற்றும் சிவில்தா கத்தோலிக்கா என்ற மையத்தின் இயக்குநரான இயேசுசபை அருள்பணியாளர் அந்தோனியோ ஸ்பதாரோ அவர்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருத்தந்தையுடன் மேற்கொண்ட ஒரு நேர்காணலில் எவ்வகையான திரு அவையை நீங்கள் கனவு காண்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு திருத்தந்தை அவர்கள்,
போர்க்களத்தில் செயலாற்றும் ஒரு மருத்துவமனையைப் போல திரு அவையை நான் காண்கின்றேன்
என்று பதிலளித்தார். இந்த நேர்காணலின் பதிவுகள் செப்டம்பர் மாதம் 19 வெளியிடப்பட்டு உலகெங்கும் பெருமளவு வரவேற்பை பெற்றன. அதே செப்டம்பர் 19 அன்று புதிதாக பொறுப்பேற்ற ஆயர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் சந்தித்தபோது,
உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களுடன் அதிக நேரம் தங்குங்கள், விமான நிலையத்து ஆயர்களாக மாறி மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டாதீர்கள்
என்று அறிவுரை வழங்கினார். அன்பு இதயங்களே, ஆடுகளின் மனம், கடவுள் ஸ்ப்ரே, போர்க்கள மருத்துவமனை, விமான நிலைய ஆயர்கள் என்ற உருவகங்கள் கடந்த சில மாதங்களாக உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்த உருவகங்கள். உருவகங்களில் பேசுவது ஒரு தனி கலை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கலையில் தேர்ந்தவராக தோன்றுகின்றார். இந்த உருவகங்களுடன் சேர்ந்து அவர் கூறிய பல உண்மைகள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளன. அன்பு இதயங்களே, உருவகங்கள் உவமைகள் வழியே இயேசு கூறிய பல உண்மைகள் 20 சென்ற பின்னரும் நமக்குள் தாக்கங்களை உருவாக்கி வருகின்றன. இயேசு பயன்படுத்திய உருவகங்கள் தினசரி வாழ்விலிருந்து எடுக்கப்பட்டவை. எவ்வித அடுக்குமொழியோ அலங்காரமோ இல்லாமல் அவர் உருவகங்களின் உதவியுடன் சொன்ன உண்மைகள் மக்கள் மனங்களில் ஆழமாக பாடங்களாக பதிந்தன. இயேசு கூறிய படிப்பினைகள் பலவற்றை தொகுத்து மத்தேயு தனது நற்செய்தியில் 5, 6, 7 ஆகிய 3 பிரிவுகளில் மலைப்பொழிவாக தந்துள்ளார். அடுத்த மாதம் நாம் துவங்கவிருக்கும் தவக்காலத்திற்கு ஏற்ற ஒரு தயாரிப்பாக இந்த ஞாயிறன்றும் இனி தொடரும் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மலைப்பொழிவின் வெவ்வேறு பகுதிகளை நாம் கேட்கவிருக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதியில் இயேசு 2 உருவகங்களை பயன்படுத்தியுள்ளார். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று இயேசு தன்னை சூழ்ந்திருந்த மக்களிடம் கூறியுள்ளார். உப்பும் விளக்கும் இல்லாத வீடுகள் இல்லை. ஏழை பணக்காரன், அரசன், ஆண்டி என்ற பாகுபாடுகள் ஏதுமின்றி எல்லா வீடுகளிலும் பயன்படுத்தப்படுவது உப்பும் விளக்கும். இயேசு கூறிய இந்த 2 உருவகங்களையும் ஆழமாக அலசுவது நமக்கு பயனளிக்கும். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறிய இந்த கூற்றின் ஆழத்தை உணர்வதற்கு உப்பாக இருப்பது என்றால் என்ன, உலகிற்கு உப்பாக இருப்பது என்றால் என்ன என்ற 2 கேள்விகளை நாம் எழுப்பலாம். உப்பாக இருப்பது என்றால் நடுநாயகமாக இல்லாமல் ஒரு பகுதியாக இருப்பது. உப்பு இல்லையேல் உணவுக்கு சுவையே இல்லை. ஆனால் உப்பே உணவாக முடியுமா? முடியாது. அப்படி யாராவது உப்பை உணவாக உண்டால் அவர் தாகத்தால் தவிக்க வேண்டியிருக்கும். உணவுக்கு சுவை சேர்க்கும் உப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். தானே மிகவும் முக்கியம் என்று எண்ணி உப்பு தன் அளவை கடந்து உணவோடு சேர்ந்தால் அந்த உணவு குப்பைக்குத்தான் போக வேண்டும். உப்பில்லாத உணவும் சரி, உப்பு அதிகமான உணவும் சரி, குப்பையில்தான் எரியப்பட வேண்டும். உணவு கெட்டுப்போகாமல் இருப்பதற்கும் உடலின் ஒரு சில குறைகளை தீர்ப்பதற்கும் உப்பு பயன்படுத்தப்படுகின்றது. அன்பு இதயங்களே, உப்புக்கே உரித்தான இந்த அருமையான குணங்களை நன்கு அறிந்திருந்த இயேசு தன்னை பின்பற்றுவோருக்கு அந்த குணங்களை ஒப்புமைப்படுத்துகின்றார். இயேசுவை பின்பற்றுவோர் உலகின் உப்பாக இருக்கின்றனர் என்றால் அதன் பொருள் என்ன? அவர்கள் உலகின் ஒரு பகுதியாய், ஒரு முக்கிய பகுதியாய் கலந்து கரைந்து வாழ்கின்றார்கள். தாங்களே உலகின் மையம், நடுநாயகம் என்று அவர்கள் வாழ்வது இல்லை. உணவில் அளவோடு கரையும் உப்பை போல அவர்களும் உலகில் அளவோடு கரைந்து வாழ்கின்றனர். அளவுக்கு அதிகமாக அவர்கள் உலகோடு கரைந்தால் உலகம் அவர்களால் பயன்பெறப் போவதில்லை. உலகிற்கு மருந்தாகவும் உலகை அழிவிலிருந்து காக்கவும் இவர்கள் கருவிகளாக இருக்கின்றனர். அன்பு இதயங்களே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன அதே மூச்சில் இயேசு ஓர் எச்சரிக்கையையும் தருகின்றார். உணவுக்கு சுவை சேர்க்கும் உப்பே சுவையிழந்து போனால் பயனில்லை என்று இயேசு எச்சரிக்கின்றார். உப்பு எவ்விதம் தன் சுவையை இழக்கும்? பிற மாசு பொருட்களுடன் உப்பு கலந்தால், சூரிய வெப்பத்தால் அதிகம் தாக்கப்பட்டால் உப்பு தன் சுவையை இழந்துவிடும். அன்பு இதயங்களே, இதே போல இயேசுவை பின்பற்றுவோரும் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து, கொள்கை பிடிப்பிலிருந்து விலகி தளர்ந்து உலக சக்திகளால் ஈர்க்கப்பட்டால், தாக்கப்பட்டால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பயனற்ற உப்பாக மாற வாய்ப்பு உண்டு. சுவை இழந்த பயனற்ற உப்பு வெளியில் கொட்டப்படும், மனிதரால் மிதிபடும். அன்பு நெஞ்சங்களே, மிதிபடும் உப்பை பற்றி சிந்திக்கும் போது என் மனதில் வேறொரு எண்ணமும் எழுகின்றது. உலகின் உப்பாக இருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள், ஏற்பிடித்து உழும் விவசாயிகள் என்று பல கோடி தொழிலாளர்களை இந்நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கலாம். மண்ணில் மிதிபடும் உப்பை போல் வாழ்நாளெல்லாம் மிதிபடும் இவர்களுக்கு உரிய மரியாதை, மதிப்பு இவற்றை வழங்கும் மனம் நமக்கு வேண்டும். உலகமும் இவர்களுக்கு உரிய மதிப்பை வழங்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எனது அருமை அன்புள்ளங்களே, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்பது இயேசுவின் அடுத்த உருவகம். ஒளி என்ற சொல்லை கேட்டதும் இருள் என்ற சொல் தானாகவே நம் மனதில் தோன்றுகின்றது. இருள் சூழும் போதுதானே ஒளியை பற்றி, விளக்கை பற்றி நாம் எண்ணி பார்ப்போம். நடுப்பகலில் விளக்கை பற்றி நாம் சிந்திப்பது இல்லையே. இரவில் ஏற்றப்படும் விளக்கு உணவில் கலக்கப்படும் உப்பை போல தன்னையே விளம்பரப்படுத்துவது இல்லை. தன்னையே வெளிச்சமிட்டு காட்டுவது விளக்கின் பணி அல்ல. மாறாக சுற்றியுள்ளவற்றை வெளிச்சத்திற்கு கொணர்வதே விளக்கின் முக்கிய பணி. மெழுகு திரியோ, அகல் விளக்கோ, மின் விளக்கோ, எந்த வடிவத்தில் விளக்கு இருந்தாலும் அது தன்னையே அழித்து கொள்ளும் போதுதான் வெளிச்சம் தர முடியும். தன்னை கரைக்க மறுக்கும் உப்பு சுவை தர முடியாதது போல தன்னை அழிக்க, இழக்க மறுக்கும் விளக்கும் ஒளி தர முடியாது. அன்பு இதயங்களே, உலகிற்கு ஒளியாக இருப்பவர்களும் தங்களையே அழித்து கொள்ள முன்வர வேண்டும். தங்களையே விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் தங்களை சுற்றி இருப்பவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். எனதருமை அன்புள்ளங்களே, இயேசுவின் இந்த இரு கூற்றுக்களில் புதைந்துள்ள மற்றொரு நுணுக்கமான உண்மையும் நம்மை பிரமிக்க வைக்கின்றது. நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்றோ, உப்பாக ஒளியாக மாறுங்கள் என்றோ இயேசு கூறவில்லை. நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று மலை மீது நின்று உலகெல்லாம் கேட்கும்படி நம்மை பற்றி இயேசு பெருமையோடு பறைசாற்றியுள்ளார். நம்மீது இயேசு கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி நாம் உப்பாக ஒளியாக வாழ முயற்சிப்போம். உலகின் ஒளியாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தினசரி வாழ்வின் யதார்த்தங்களோடு இணைத்து இறைவாக்கினர் எசையா கூறும் கருத்துக்கள் இன்றைய முதல் வாசகத்தில் இவ்விதம் ஒலிக்கின்றன.
உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும்.
அன்பு நெஞ்சங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிவில்தா கத்தோலிக்கா என்ற இதழுக்கு வழங்கிய நேர்காணலில் உலகின் உப்பாக ஒளியாக விளங்க வேண்டிய திரு அவையை குறித்து அழகான எண்ணங்களை பகிர்ந்துள்ளார். எவ்வகையான திரு அவையை நீங்கள் கனவு காண்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொன்னபோது,
போர்க்களத்தில் செயல்படும் ஒரு மருத்துவமனையைப் போல திரு அவையை நான் காண்கின்றேன். அதிகமாக அடிபட்டு கிடக்கும் ஒருவரிடம் அவரது இரத்த கொழுப்பு, இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு என்ன என்ற கேள்விகளை கேட்பது வீண். அவரது காயங்களை முதலில் குணமாக்க வேண்டும், பின்னர் ஏனையவை குறித்து நாம் பேசலாம். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதிலிருந்து திரு அவை தன் பணிகளை துவக்க வேண்டும்
என்று தெளிவாக கூறினார். அன்பு இதயங்களே, போர்க்களமாக மாறியிருக்கும் இன்றைய உலகில் திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் காயப்பட்டிருக்கும் உலகின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் உப்பாக ஒளியாக திகழ வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம்.
பார்வை வேண்டி ஒளியை தேடும் கண்கள் கோடி
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.